ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் வந்து தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது பஞ்சதசி. சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான நூல், அத்வைத வேதாந்தத்தின் ரொம்ப ஆழமான நூல் இது பஞ்சதசி. இப்போ இதில் வந்து நம்ம ஆறாவது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சித்திர தீபம்ல கடந்த வகுப்புகளில் 128 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அதில் மாயாவாதம் பற்றி பேசினார். மாயை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னார். மாயை வந்து அனிர்வச்சனியம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். அதாவது மாயை வந்து சத்து கிடையாது, மாயை வந்து அசத்தும் கிடையாது. அது என்ன ஏது அப்படின்னு அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி தான் மாயை இருக்கு. அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அதை பற்றி முழுமையாக யாராலும் விளக்க முடியாது. அதனால் மாயை என்பது அனிர்வச்சனீயம். அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், மாயை என்பது ஈஸ்வர சரீரமாக இருக்கிறதுனால, அது காரண சரீரமாக இருக்கிறதுனால அது எல்லாருடைய டேட்டாஸ் அங்கே தான் இருக்குது. அப்போ அதில் யார் யாராவது என்ன டேட்டாஸ் அப்படின்லாம் நம்ம சக்திக்கு உட்பட்டு புரிஞ்சிக்க முடியாது. அது ஈஸ்வர நிகழ்வுகள் இருக்கிறதுனால நம்முடைய மனித அறிவில் நமக்கு கிடைச்சிருக்கிற பகுத்தறிவை வச்சு மாயையோ காரண சரீரத்தையோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இறைவனே பிரம்மத்தை வந்து நம்மகிட்ட இருக்கிற புலன்களாலோ மனதாலோ நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன நடக்கும், எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளை நம்ம இழக்கும் போது தான் அந்த அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்கும் போது அந்த அறிவாத்தான் எல்லாமே இருக்குங்கிறது புரிய வரும். நம்மளை நம்ம இழக்காத வரைக்கும் நமக்கு இந்த உலகத்துல இறைத்தன்மை என்பது அனுபவமாகாது. நம்மை நம்ம இழப்பதுங்கிறது என்னன்னா, நானுங்கிற அகங்காரத்தை, நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நம்ம ஏற்றி வச்சிருக்கோமோ அதை புற இறக்கிறது தான் இங்க நம்ம இழப்பது என்று பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகம் என்பது உண்மையில் தோற்றம் தானே. அந்த தோற்றத்தில் வந்து நான் உண்மையாக இருக்கிறேன் என்று நம்ம மனசு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஞானத்தால் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நிகழ்வில் என்ன வருதோ அதை அப்படியே கடந்து போகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளா ஒரு மனதளவில் அதை இதை செய்யாமல் நிகழ்வை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ ஒரு தகுதியை உருவாக்கிக்குவோம். அதுக்காக நம்ம இந்த பாடத்திட்டத்தில் வந்துட்டோமே எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார் ஆகிடணுமானா, அப்படியும் இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். ஆனால் நமக்கு ஆசைகள் இருக்காது. அதை செய்யணும், இதை செய்யணும்ட்டு நமக்கு என்ன வருதோ வரட்டும், என்ன போதோ போட்டும் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தோடு நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அது நிகழ்வில் பயணம் பண்ணுவதாக மாறிடும். ஒவ்வொரு வினாடியும் நம்ம நிகழ்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை கடந்து போவோம். அப்படி தான் இங்கே வேதாந்தம் சொல்லி கொடுக்குது. இப்போ அந்த அடிப்படையில் மாயையினுடைய அடுத்த ஸ்லோகம் சித்திர தீபத்தில் 129 ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நாசதாசித் விபாதத்வானோ சதாசீச்ச பாதநாத் வித்யா திருஷ்டியா சுத்தம் துச்சம் தஸ்ய நித்ய நிவத்தி தக. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மாயை வந்து நம்முடைய அனுபவத்தில் வருது இல்லையா, அனுபவத்தில் தோன்றுகிறது. அதை முற்றிலும் இல்லாதது என்று கூற முடியாது. அது ஞானத்தால் நீக்கப்படுவதால் அதை பரம சத்தியம் என்றும் கூற முடியாது. நம்முடைய ஞான பார்வையில் அது நிரந்தரமாக நீங்கி விடுவதால் ஸ்ருதி அதை துச்சமாக குறிப்பிடுகிறது என்று இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் வந்து வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாயை என்பது நம்ம இடத்துல அறியாமையாகவும் இருக்குது, பல விஷயங்கள்ல நம்ம இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி மாயை வந்து தோன்றி இந்த உலகமாக நம்ம முன்னாடி வந்து மயக்குது, மதி மயக்கத்தை உண்டு பண்ணுது. நேற்று அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதனால் அது அனுபவத்துக்கு வர்றதுனால அது இல்லவே இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமானா, அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு வருது, வந்து நம்மளை அறியாமையில் ஆழ்த்துது, துக்கத்துக்கு உட்படுத்துது. இது மாதிரி பல விஷயங்கள்ல மாயை அனுபவத்துக்கு வர்றதுனால மாயை இல்லை என்றும் சொல்ல முடியாது. அதே சமயம் இந்த பரிமாணத்துல நாம கொஞ்சம் பகுத்தறிவை உயர்த்தி ஞானத்தால நாம் இந்த மாயையை விசாரணை பண்ணி பார்த்தா இங்க இருப்பது பிரம்மம் மாத்திரம்தான், அதனால சத்து தெரிஞ்ச பிறகு இது முழுமையாக நிரந்தரமாக நீங்கி விடுகிறது. ஆகவே வேதம் இதை வந்து சாதாரணமான ஒரு பொருளா ஒரு துச்சமா தான் பாக்குது அப்படிங்கறத நாம இங்க முடிவு பண்ண முடியுது. அப்போ மாயை முழுவதும் இல்லாததும் அல்ல, ஏனென்றால் அது அனுபவத்தில் தோன்றுவதனாலே நாம் உலகத்தை பார்க்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், அறியாமையையும் உணர்கிறோம். அவ்வாறு நாம் அனுபவிக்கப்படுகின்ற ஒன்றை முழுவதுமாக இல்லை என்று சொல்லவும் முடியாது. அப்படியானால் மாயை வந்து பரம உண்மையா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. ஏனென்றால் ஞானம் வந்தவுடன் அது மறைந்து விடுகிறது. ஆகவே விவாதத்வாத் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார் இந்த ஸ்லோகத்தில். விவாதத்வாத்னா விவாதத்தேனா வெளிப்படுகிறதுன்னு அர்த்தம். கயிற்றில் வந்து பாம்பு தோன்றுவது போல அது நம்முடைய அனுபவத்துக்கு தெரியுது, ஆனால் அந்த கயிறில் இருக்கிற பாம்பு உண்மையானா உண்மையான பாம்பு கிடையாது. அது மாதிரி இங்கே பாதநாத் அப்படிங்கிற வார்த்தையில பாதம் என்றால் ஞானத்தால் மறுக்கப்படுதல் என்று பொருள். அப்போ கயிறு என்று தெரிந்தவுடன் பாம்பு மறைந்து போய் விடுகிறது. நம்ம விசாரணை பண்ணி பார்க்குறோம், என்னங்க அந்த இடத்துல கயிறா பாம்பா தெரியலீங்களே, ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லும்போது, சரி அதை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு டார்ச் லைட்டை போட்டு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் பார்த்தா அது கயிறு தான். அப்போ அதை உறுதிப்படுத்தின பிறகு பாம்பு மறைஞ்சி போயிடுது. அது மாதிரி இங்கே ஆத்ம ஞானத்தினால அறிவு வெளிச்சத்தால் நீங்கள் இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா மாயை மறைந்து போயிடும், இங்கே எல்லாம் பிரம்மமயமாக தெரியும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஏன்னா பிரம்மம் தான் இருக்குது, அதனால பிரம்மத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த பாதநாத் அப்படிங்கிற வார்த்தையில புரிய வைக்கிறார். அப்புறம் வித்யா திருஷ்டியா அப்படிங்கிற வார்த்தை போடுறார் இல்லையா. வித்யா திருஷ்டியான்னா இந்த ஆசிரியர் வந்து, இந்த வித்யாரண்யர் வந்து ஒரு இரண்டு விதமான பார்வைகளை இங்கே வேறுபடுத்தி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது வித்யா அப்படிங்கிறது கல்வி, அவித்யா என்பது கல்விக்கு எதிரான வார்த்தை. அப்போ இங்கே ஒரு விஷயம் வந்து விசாரணை பண்ணி கல்வியின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டா அங்கே பிரம்மம் மட்டும் சத்தியம். ஆனால் நம்ம அஞ்ஞானத்தினால இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிக்காம அப்படியே இந்த உலகத்தை பார்த்தோம்னா உலகம் உண்மை. அப்போ அஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் என்ன நிலையில் இருக்காங்க, அவித்யா, அதாவது கல்வி கற்காம, இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியை கற்காததுனால அவர்களுக்கு உலகம் உண்மையாக தெரிகிறது. ஆனால் ஞானிகளுக்கு இந்த வித்யா கற்றுக்கிட்டதுனால, இந்த அத்தியாத்ம ஞானத்தை கற்றுக்கிட்டதுனால பிரம்மம் மட்டும்தான் உண்மையாக தெரிகிறது, உலகம் அவங்களுக்கு தெரியல. அப்போ உடனே நமக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படிங்க ஞானி வந்து இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்தை கற்றுக்கிட்டாருன்னா அவருக்கு மட்டும் பிரம்மம் தெரியுதுன்னா எப்படி இங்கே தெரியுது அப்படின்னு கேட்டால், இங்கே எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ஞானம் வந்த பிறகு இந்த உலகமே பிரம்மமாக தெரியுது, உலகம் இல்லாமல்லாம் போயிடல. ஏன்னா ஞானி வந்து ஞானம் அடைஞ்ச உடனே அவருக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக மாறிடுவாரா, அல்லது நம்மள மாதிரி புலன்கள் எல்லாம் அவருக்கு வேற மாதிரி மாறிடுமா, நம்மள மாதிரியே தான் அவரும் பார்ப்பாரு, நம்மள மாதிரியே தான் அவரும் பேசுவார், நம்மள மாதிரியே தான் அவர் கேட்பாரு, எல்லாமே சராசரி மனிதன் மாதிரி தான் ஞானி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்க மனரீதியாக இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்க, இந்த அத்தியாத்ம ஞானத்தில் நீங்கள் எல்லாம் தோற்றம், அந்த பிரம்மத்தினுடைய இருப்புனால இதெல்லாம் அப்படியே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, சுய அறிவில் எல்லாம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் வந்து போகிறது, அப்போ இதில் போய் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அதே சமயம் இதை உதாசீனப்படுத்துறதுக்கும் தேவையில்லை. ஏன், தோற்றம் தானே, அதாவது நான் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன், கண்ணாடியில் என்னோடய உருவம் தோற்றம் தான், அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் இல்லை, அதை உதாசீனப்படுத்த வேண்டியதும் இல்லை. அது கண்ணாடி இருக்கிறதுனால என்னுடைய உருவம் தெரியுது, தெரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு நான் எப்படி கடந்து போகிறேனோ, அது மாதிரி ஞானிகளுக்கு வந்து பிரம்மம் இருப்பதனால இந்த உலகம் தெரியுது, தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு அவங்க கடந்து போவாங்களே தவிர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சராசரி மனிதன் மாதிரி அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதான் முக்கியம் அதான் முக்கியம்ட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத விசேஷ சுகங்களில் சிக்கிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்பாங்க, வந்த வேலையை முடிப்பாங்க. அப்படி தான் ஞானிகளுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது மித்தியா, இதுதான் ஞானிகளிடத்தில் இருக்கிற அனுபவம். அதனால் அவங்க துச்சமாக பார்க்குறாங்க. துச்சம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே போடுறாரு பாருங்க இந்த ஸ்லோகத்தில். அதனால் இந்த சொல் வந்து எப்படி சொல்ல வருதுன்னா, இப்போ முயலுக்கு வந்து கொம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்ம நம்புவோமா, என்னங்க முயலுக்கு இங்கே கொம்பு இருக்குது, முயலை போய் முயல் கொம்புங்கிற மாதிரி இல்லாததை இருக்கிற மாதிரி புரடா விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். யாராவது ஒருத்தர் வந்து எங்கள் முயலுக்கு கொம்பு இருக்குது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால், அது எப்படிங்க முயலுக்கு கொம்பு இருக்கிறது இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை, நீங்கள் தான் முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. மாட்டுக்கு கொம்பு இருக்கிறத வேணா நம்ம பார்த்துருக்குறோம், முயலுக்கு கொம்பு இருந்ததை பார்த்ததே இல்லை. ஆனால் நீங்கள் முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன், இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவோம். அது மாதிரி இங்கே இந்த விஷயங்கள் வந்து இல்லாத புரியாதவர்கள் அந்த விஷயம் உண்மை இந்த விஷயம் உண்மை அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக இந்த உலகத்தில் புரடா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது சாதாரண மனிதர்கள் வேணால் நம்பலாம், ஓ அப்படி இருக்கும் போல் இருக்கு, நமக்கு தெரியல போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ யாராவது ஒருத்தர் முயலை முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட இப்போ முயலுக்கு ரெண்டு கொம்பு இருக்குன்னு சொன்னால் கூட அவங்க ஒரு சமயம் இருக்கலாம் போல் இருக்குன்ட்டு கூட அவங்க கடந்து போகலாம், நம்பிக்கிட்டு கூட போகலாம். ஆனால் விசாரணை பண்ணி முயலை பார்த்தவனுக்கு தெரியுமில்ல முயலுக்கு கொம்பு இல்லைன்ட்டு. அது மாதிரி இங்கே ஞானிகளுக்கு இந்த உலகத்தை விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த உலகத்தில் யார் என்ன புருடா விட்டாலும் அவங்க அதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சும்மா கதை விட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியுமே இது தோற்றம் தான்ட்டு அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்போ இதுதான் அத்வைத வேதாந்தத்தின் சிறப்பான பயன்பாடு என்று இங்கே பார்க்கிறோம். ஏன்னா அத்வைதத்தினுடைய பார்வை வந்து மாயை வந்து மூன்று நிலைகளில் புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்க முடியுது. அதாவது அனுபவத்தில் மாயையின் நிலை வந்து தோன்றுது, அதை வந்து அத்வைதிகள் மறுப்பதில்லை. இப்போ மாயை கண்ணு முன்னாடி தெரியுது அப்படிங்கிறதுக்காக அதை என்கிட்ட தோன்றவே கூடாது, பிரம்மம் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு போய் அவங்க மாயை கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால அவங்க அனுபவத்துக்கே மாயை வந்தாலும் வரட்டும்னு அதை தோன்றுவதை அவங்க ரசிப்பாங்க. அதே மாதிரி தர்க்கம் பண்ணும்போதும் சத்த அல்ல அசத்த அல்ல அப்படிங்கிற ரெண்டு விஷயத்திலும் தெளிவாக இருப்பாங்க. மாயை உண்மை என்றும் சொல்ல மாட்டாங்க, மாயை இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அநிர்வச்சனையும் அதை பற்றி விளக்கவும் முடியாது. ஆகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தால் சொல்லிக்கிட்டு இருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து மாயை உண்மையிலே இருக்குங்க இந்த உலகம் சத்தியம் அப்படின்னா கம்முன்னு தான் இருப்பாங்க. ஒருத்தர் இல்லை இல்லை இந்த உலகமே கிடையாதுன்னு சொன்னாலும் கம்முன்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது சத்தும் இல்லை அசத்தும் அல்ல. காரணம் என்ன? இது யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு மாயையை வந்து இவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மக்கிட்ட புரடா விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி மாயையினுடைய ஞானம் என்ன? அது மித்யா தோற்றம் என்று ஞானிகளுக்கு நன்றாக புரியும். அதனால் அது தனி சத்தியம் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தோன்றுது, அதனால் நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதும் இல்லை, தேவையில்லை நீக்க வேண்டியதும் இல்லை. அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன கண்ணாடி ஓமானம். அதாவது கண்ணாடி இருக்கிறதுனால என்னுடைய உருவம் கண்ணாடியில் தோன்றுது, நான் ஆடுறதுனால கண்ணாடியில் இருக்கிற உருவமும் ஆடுது. அப்போ அதனால் அது உண்மையா அப்படின்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கண்ணாடிக்குள்ளே எப்படி என்ன மாதிரி ஒருத்தன் வந்தா அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறேன்னா கிடையாது. எனக்கு தெரியுது அது வந்து தோற்றம் தான் அப்படின்ட்டு. அப்போ அதனால் கண்ணாடி கிட்ட இருக்கிற உருவத்தை கண்டு நான் கண்டுக்காம தான் போக போகிறேன். அப்போ அது மாதிரி இங்கே அறிவு இருப்பதனால இந்த உலகம் இருக்குது, மனதின் மூலமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, இருந்துட்டு போகுது, அதனால் நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போகிறது தான் ஞானிகளுடைய நிலைப்பாடு. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டோ அதை மாற்ற போகிறேன் அதை திருத்த போகிறேன் அதை சரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சலை தான் உண்டு பண்ணும். அதனால் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாலாம் அதுக்குள்ளே போய் பூந்துக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன ஓமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனவுல வந்து ஒரு புலி துரத்துது, அது கனவு காணுகின்ற வரைக்கும் நமக்கு உண்மை தானே. கனவுல புலி துரத்தும் போது நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம், எங்கே மாட்டினா கடிச்சிருமோ அப்படின்ட்டு கதறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் கனவுல. ஆனால் அது கனவு காண்ற வரைக்கும் அந்த புலியும் நெஜம், நம்ம ஓடுறதும் நெஜம். ஆனால் அந்த மாதிரி நம்ம ஓடும்போது பதட்டமாக கத்திக்கிட்டு கையை காலை ஆட்டும்போது அம்மா வந்து எழுப்பி விடுறாங்க, என்னடாக கனவு கண்டுட்டு இருக்கியா கத்திக்கிட்டு இருக்க என்ன அப்படின்ட்டு அம்மா வந்து தட்டி விட்டு எழுப்பி விட்ட உடனே கனவு களைஞ்சிடுது. கனவு களைஞ்ச உடனே விழித்து பார்த்தா புளியை காணோம், நானும் ஓடலை படுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ வெறும் ஒரு தூக்கத்தில் இருக்கிற நான் வந்து கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவு எனக்கு உண்மையாகவே இருப்பது போல இந்த நனவு உலகமும் அப்படித்தான். இந்த உலகம் நமக்கு அனுபவத்துக்கு வர்றதுனால இதில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் உண்மையாக இருப்பது போல நமக்கு தோன்றும், அனுபவத்துக்கு வரும். அதனால நம்ம இங்கே ஒரு விஷயத்துல டென்ஷன் ஆகும், ஒரு விஷயத்துல ரிலாக்ஸ் ஆகும், ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுவோம், ஒரு விஷயத்துல துக்கப்படுவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு நிகழ்வுல நனவுல அனுபவத்துல வரும். ஆனால் சராசரி மனிதன் என்ன பண்ணுவான்? அந்த கனவுல புலி கண்டு பயந்துட்டு ஓடுற மாதிரி இங்கே நனவுலையும் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை கண்டு பயந்துக்கிட்டு ஓடுறவனு இருக்கான், பதறவனு இருக்கிறான். இப்படி நிறைய மனிதர்கள் விதவிதமா இருக்கிறாங்க. ஆனா ஞானி வந்து அந்த கனவுல இருந்து விழிச்சுக்கிட்ட பிறகு அது எப்படி பொய்னு புரிஞ்சுக்கிட்டோமோ அது மாதிரி நனவுலையே விழிச்சுக்கிறான். நனவுல வந்து ஞானி தூங்குறது கிடையாது. தூங்குறதுன்னா நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டீங்க, கண்ணை திறந்துக்கிட்டே அப்படியே கிடப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. தூங்காமல் தூங்குவது அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இருக்கு? அதாவது நிகழ்வுகள் நடக்குது, நடக்கட்டுமே அப்படின்னு அந்த சம்பவங்களை அப்படியே கடந்து போறது தான் ஞானம். அது ஞானிகளுடைய நிலைப்பாடு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நனவு உலகத்தை கூட கனவு போல பார்ப்பார்கள். அப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கு எல்லாம் க்ளூ கொடுத்தேன்ல, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம். அதாவது சினிமா மாதிரி பாருங்க, இந்த உலகம்ங்கிறத ஒரு திரைப்படம் மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் அருமை அருமைங்க, அருமையா நடிக்கிறார், அழகா அவர் கேரக்டர் பண்றார். இப்போ ஒருத்தன் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வரான், பயங்கரமா திட்டுறான், சூப்பரா பண்றீங்க, நல்ல கேரக்டர், அருமை அருமை அப்படின்னு நம்ம கடந்து போகணும், மனசுக்குள்ளேயே கடந்து போகணும். அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அவன் ஏதோ மென்டல் ஐட்டம் போடுற கேட்பான். ஏன்னா நீங்க போய் அவன் சண்டைக்கு வரவங்கிட்ட போய் சூப்பரா பண்றீங்க அருமைன்னு சொன்னா, ஏயா நான் இவளை வாய் வலிக்க கத்திக்கிட்டு இருக்கிறேன், உன்னை பத்தி நான் கெட்ட வரத திட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன ரசிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் திருப்பி டென்ஷன் ஆயிடுவான், இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். அதனால உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, அது நம்மளை திட்டினாலும் சரி, நம்மளை புகழ்ந்தாலும் சரி, அதை அப்படியே வேடிக்கை பார்க்கிற ஒரு விவேகம் வருது பாத்தீங்களா, அதுக்கு தான் இந்த திரைப்படத்து மாதிரி நம்ம இந்த உலகத்தை பார்க்கறது. ஞானிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் புகழ்றதுனால அவராக அப்படின்னு புலங்காங்கிதம் அடைவதும், ஒருத்தர் திட்டுறதுனால ஐயோ என்னை திட்டானே அப்படின்னு வருத்தப்படுறதும் அவங்க கிட்ட கிடையாது. அது கடந்து போற அந்த சமநிலை தரிசனம் நமக்கு உருவாகிறது தான் ஞானம். அதாவது ஞானம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் விஷயம் போல் இருக்கு, அது எங்கேயோ பயங்கர கஷ்டப்பட்டு ரிசீவ் பண்ணணும் போல் இருக்கு, அல்லது நாம நம்மளை அப்படியே அப்டேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தணும் போல் இருக்கு, அல்லது தலைகளை அணிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு எதோ கற்பனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெளிவு தான், மனசுக்கான புரிதல் வந்து விட்டா, தெளிந்த அறிவு வந்து விட்டா எல்லாம் புரிஞ்சு போகுது. இந்த பாடமெல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சு போகுது. ஸோ ஒன்லி மூவி. அப்போ அந்தந்த சீன் அவன் அழகாக பண்ணுறாங்க, கதாபாத்திரம் அதை வேடிக்கை பார்க்குற சாட்சி நான் அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக அந்த சாட்சி வடிவத்தில் இருந்து இந்த உலகத்தை அப்படியே திரைப்படம் பார்ப்பது போல பார்க்கணும், இன்க்ளூடிங் இந்த பாடி மைண்டும் அந்த கேரக்டர் பண்ணுறதையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தில் இதுவும் ஒரு ரோல் பண்ணுதில்லை, இந்த பாடி மைண்டும் ஒரு ரோல் பண்ணுது. அது அப்பாவாக ரோல் பண்ணோம், பையனாக ரோல் பண்ணோம், நண்பனாக ரோல் பண்ணோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி கதாபாத்திரம் மாறும் இல்லையா. இப்போ அப்பாவுக்கு நம்ம மகன், மகனுக்கு அப்பா, அப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான ரோல் நம்ம பண்ணியே ஆகணும். அப்பா முன்னாடி போகும்போது மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், பையன் முன்னாடி போகும்போது அவனை அதிகாரம் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நமக்கு அந்த ரோலை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சா தானே அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். மாற்றி செய்ய முடியாது இல்லை, பையனை பார்த்துக்கிட்டு பம்பிக்கிட்டு நிற்பாரா அப்பா, அப்பாவை பார்த்து வேணா பம்பிக்கிட்டு நிற்கலாம், கோபமா இருக்காரப்பா திட்டிடுவாரோ அடிச்சிடுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு பையன் நிற்கலாம். அப்புறம் இந்த ரோலுங்கிறது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுதில்ல. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் கணவனா இருக்க வேண்டிய இடத்துல கணவனா நடிக்கணும், அப்பாவா நடிக்க வேண்டிய இடத்துல அப்பா, மகனா நடிக்க வேண்டிய இடத்துல மகன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோலை நம்ம பண்றோம். அந்த ரோல் வந்து தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த உடலும் மனசும் இருக்கிற வரைக்கும் தான். எப்போ இந்த உடலும் மனசும் போகுதோ அப்போ டோட்டலாக அந்த ரோல் வந்து கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மனைவிக்கு கணவன் சொன்னால் ஊர் ஒத்துக்குமா, அவரே போயிட்டாரு அவ்வளோதான், இவ்வளோ நாள் உங்களுக்கு கணவனாக இருந்தார் அவர் இறந்துட்டார் அவ்வளோதானே, பொட்டை கழட்டிட்டு தாலியை கழட்டிடு அப்படின்ட்டு அந்த பெண்மணிக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க, கணவன்கிற உறவு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிறவியில் வேற ஒருத்திக்கு வேணால் கணவனாக மாறலாம், இவ்வளோதான், இப்படி தானே வாழ்க்கை போகும். எத்தனை மனைவி, எத்தனை கணவன், எத்தனை பிள்ளைகளோ அப்படின்னு பட்டினத்தார் பாடின மாதிரி இந்த பிறவி சக்கரத்தில் நிறைய கணவன் கேரக்டர் பண்ணலாம், நிறைய மனைவி ரோல் எடுத்துக்கலாம், நிறைய பிள்ளைகள் ரோல் எடுத்துக்கலாம். ஆனால் இப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கை பூரா. இது வந்து என்ன, பிறப்பு இறப்புங்கிற சக்கரம், புனரபி மரணம், புனரபி ஜனனம். அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சுற்றுப்பாதையிலிருந்து விடுபட முடியாத மனிதர்கள் வந்து இந்த உலகம் நாடக மேடை, இது ஒரு தோற்றம் என்று தெரியாமல் நடிக்கிறதுக்கு விரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் புத்திசாலிகள் வந்து விசாரித்து விவேகத்தில் விழிச்சுக்கிட்டவங்க இது போதும், நடித்த வரைக்கும் ரோல் போதும், நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்போ அப்படி தான் கடந்து போகிறது இந்த பிறவி சக்கரத்தை கடக்கிறது. இது எப்போ முடியும், இந்த அத்தியாத்ம ஞானம் வரணும், சாஸ்திரமும் சத்குருவும் வரணும். அதுதான் ஏற்கனவே நான் அதெல்லாம் உதாரணம் சொல்லியிருப்பேன், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருக்குறள் எடுத்து சொல்லியிருப்பேன், அதுக்கு ஓமானமும் கொடுத்துருப்பேன். அந்த பிறவிங்கிற பெரும் கடலை நீங்க கையில நீந்தி கடக்க முடியாது, அதுக்கு ஒரு தோணி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ரிமைண்ட் பண்றேன் உங்களுக்கு மீண்டும். ஏன்னா ஒரு கடல்ல விழுந்துட்டீங்கிறதுக்காக கடல்ல இருந்து நீங்க அப்படியே நீந்திக்கிட்டே கரை சேர்ந்துருவீங்களா, எவ்வளவு தூரம் சேர முடியும், கை வலி எடுத்துக்கோ. அப்ப இடையில ஏதோ ஒரு கப்பலோ அல்லது ஒரு போட்டோ வந்து உங்களை ஏத்திக்கிட்டா தான் நீங்க கரை சேர முடியும். அது மாதிரி இங்க பிறவி சக்கரத்துல நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாஸ்திரமும் சத்குருவும் தான் போட்டும், அந்த போட்ல இருக்கிற போட்மேனும். படகோட்டியும். அப்ப படகும் படகோட்டியுமாக இவங்க வராங்க, இவங்க வந்து உங்களை கரை சேர்த்த தயாரா இருக்காங்க, ஆனா நீங்க அதை பிடிச்சிக்கணும். நானே நீந்தி பாக்குறேன்னு நீந்துனீங்கன்னா ஊர் போய் சேர மாட்டீங்க. அப்ப அது மாதிரி இங்க நிறைய பேரு தானே முயற்சி பண்ணி பார்த்து திருப்பி திருப்பி மூழ்கி இறந்து போனவங்க தான் மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாஸ்திரத்தையும் சத்குருவையும் பிடிச்சவங்க பிறவி சக்கரத்தை கடந்துடுறாங்க. அப்ப இதுதான் இங்க நுணுக்கம். இதை வந்து திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அப்ப அதை நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் அழகாவே சொல்றாரு, இது மட்டும் இல்லை பல குறள்கள் சொல்றாரு. அந்த குறளுக்கான வலிமையான ஒரு குறளை முன்னாடியே சொல்றாரு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன கூட அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நீ கத்துக்கிட்டு அப்படி இருந்துறாதப்பா, அந்த கத்துக்கிட்ட தகுந்த மாதிரி வாழ கத்துக்கோ, அது மாதிரி நில் அப்படின்னு சொல்லித்தராரு. அப்ப இது மாதிரி மகான்கள் எல்லாம் வந்து நமக்கு நிறைய உபதேசங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த இடத்துலயும் அதுதான் இங்க மாயாவாதத்தை பார்க்கும்போது ஆதிசங்கரருக்கு அந்த கருத்துக்களை இங்க அவருடைய சிஷியனாக இருக்கிற இந்த வித்யாரண்யர் அழகா எடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா வித்யாரண்யருடைய குரு ஆதிசங்கரர் தான், அவரே சொல்றாரு ஆரம்பத்திலேயே சொல்றாரு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இங்க இந்த மாயை வந்து நமக்கு என்ன பண்ணுது, பயத்தை உண்டு பண்ணுது, கோபத்தை உண்டு பண்ணுது, கஷ்டத்தை உண்டு பண்ணுது. ஆனா இதெல்லாம் வந்து வந்து போற விஷயம், இது உண்மை கிடையாது. அதை ஞானத்தால புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை இல்லையா, அதைத்தான் நம்ம அடையணுங்கிறத இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இங்க வந்து இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும், இந்த வேதாந்த ஞானத்தை உள்வாங்கி நம்ம இதெல்லாம் வந்து தோற்றம் தானே, இதுக்கு எதுக்கு சீரியஸ் ஆகிக்கணும், இது இப்படிதான் இருப்பாங்க, இவங்க ரோல் இவங்க பண்றாங்க, அவங்க பண்ணட்டும் அப்படின்னு நம்ம கடந்து போகணும். அதே சமயம் நமக்கு நம்முடைய ரோல்ல பாதிப்பு வராமையும் நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம நம்ம ரோல்ல வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ரோல் இடையில வரக்கூடாதுல்ல, வந்தா அதனால நீங்க பாதிக்கப்படுவீங்க. ஞானத்தால சில ரோல்ல நீங்க தவிர்க்கணும், தவிர்த்தும் போகணும், இல்லைன்னா அந்த ரோல் வந்து உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அதனால ஞானம் வந்த பிறகு தேவையில்லாத விசேஷ சுகங்களையும் தேவையில்லாத ரோலோ எடுத்து நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப வந்து ஒரு நடிகர் வந்து சினிமாவில் நடிக்க வரும்போது டைரக்டர் கேட்கிறாரு, எங்க நீங்க வந்து பிச்சைக்கார ரோல் பண்றீங்களா இல்ல சிவபெருமான் ரோல் பண்றீங்களான்னு கேட்கிறாரு. சரி எப்படியோ நடிக்க வந்துட்டோம், நல்ல ரோலாவே பண்ணுவோமே அப்படின்னு சிவபெருமான் ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கெட்டப் கொடுத்துருவாங்க இல்லையா, நல்ல ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கு முதுராஜ கொட்டை, கையில ஒரு திரிசூலம் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரா ஒரு கெட்டப்ல நீங்க ரோல் பண்ணலாம், பாக்குற பக்தர்களும் விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க. அதே பிச்சைக்காரன் மாதிரி நீங்க ஒரு ரோல் பண்ணீங்கன்னா அந்த படம் உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா தான், ஆனா பாக்குறவனுக்கு பாவமா உங்க மேல பரிதாபம் தான் உண்டாகும். அது மாதிரி இங்க நாமளும் வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல நல்ல ரோலை கொஞ்சம் எடுத்து செய்யணும், கண்ட ரோலெல்லாம் எடுத்துக்கூடாது. நமக்கு ரோல் வருதுன்னா இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது அப்படியே கடந்து போகணும், இது தேவையில்லை, இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம சில விஷயங்களை மாடிஃபிகேஷன் பண்றோம்ல, அது ஏன் செய்யணும், அதுக்கு தான் ஆகாமிய கர்மா கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஞானி அதை தான் பண்றாங்க. ஞானிகள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தன்னுடைய ரோலை மாத்திக்குவாங்க. அவங்க வந்து அப்படியே கொடுக்கப்பட்ட ரோல்லையே இருக்க மாட்டாங்க. கொடுக்கப்பட்ட ரோல்லையே இருந்தால் அதுக்கு பேர் பிராரப்தம். கொடுக்கப்பட்ட ரோலை லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது ஆகாமியம். அப்போ ஆகாமியமும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கு, நீ எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கு. அது மனிதனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் ஆகாமிய கர்மா கிடையாது. நான் ஏற்கனவே அதுவும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு புலியோ ஒரு மாடோ ஒரு நாயோ தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கப்பட்டபடி வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போகும், அது நினைத்தபடி வாழ முடியாது. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கலாம், நித்திய அநித்தியத்தை பிரிச்சு பார்க்கலாம், எது நித்தியமா இருக்கு எது அழியக்கூடியது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சிக்கலாம். விழிச்சுக்கிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஆகாமிய கர்மாங்கிறது மனிதனுக்கே உண்டான ஒரு ஃப்ரீ வில். அப்ப அதை நம்ம பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம், தடம் மாறி போக வேண்டியதில்லை, தவறான வாழ்க்கை வாழ வேண்டியது இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இது மாதிரி உயர்ந்த ஞானத்துக்குள்ளே வரும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியும் புரியும் என்பதை இங்கே மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இந்த ஸ்லோகத்தில் மாயா வந்து அனுபவத்தில் தோன்றுவதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஞானம் வந்த பிறகு அந்த மாயை நம்மளை ஒன்றுமே செய்யாது, அதனால் அது இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ மாயை வந்து அனிர்வச்சனீயம். அப்போ ஞானியினுடைய பார்வையில் மாயைக்கு என்று தனித்த ஒரு சத்தியம் கிடையாது, ஆனால் பிரம்மம் ஒன்றே நித்தியம் சத்தியம் என்பதை ஞானி உணர்ந்திருக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. இதை வந்து நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துலேயே ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம், அருமையான ஸ்லோகம் அது என்ன அப்படின்னா, வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியேவ சத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம்னா, இப்போ ஒரு குடம் அப்படிங்கிறது மாற்றங்களுக்கு பெயரளவில் உரித்தானது தான். ஆனால் அந்த குடத்தில் வந்து நீங்கள் விதவிதமான குடம் பண்ணலாம். ஒன்று வந்து கழுத்து பெருசாக வச்சு குடம் பண்ணலாம், கழுத்து சிறுசாக வச்சு ஒரு குடம் பண்ணலாம், கழுத்து பெருசாக வச்சு பண்ணிட்டு இதுக்கு பானைன்னு பேர் வைக்கலாம், கழுத்து சிறுசாக வச்சு பண்ணிட்டு இதுக்கு குடம்னு ஒரு பேர் வைக்கலாம். என்னங்க குடமும் பானைக்கும் என்னங்க வித்தியாசம்? பானை வந்து கொஞ்சம் வாய் அகலமாக இருக்குங்க, குடத்துக்கு வாய் கொஞ்சம் குறுகி இருக்குங்க. ஓகே, அப்போ பெயரில் தான் மாறுது, ஆனால் அதனுடைய ரா மெட்டீரியல் என்னங்க? வெறும் மண். அது மாதிரி இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் என்ற காரியம் வந்து தனித்த சத்தியம் கிடையாது, அதுக்கு காரணமாக இருக்கின்ற பிரம்மம் தான் சத்தியம். அப்போ இங்கே எப்படி நீங்கள் பானையை விதவிதமாக பண்ணிட்டு அதுக்கு ஆதாரமான பொருள் மண் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அது மாதிரி இந்த உலகத்தில் விதவிதமான காரியங்கள் தோன்றலாம் இருக்கலாம், ஆனால் அதற்கு ஆதாரமான பொருள் பிரம்மம் தான் என்பதை இந்த ஸ்லோகம் சாந்தோக்கிய உபநிஷத்துல சுட்டி காட்டுது. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், அதாவது நாமதேயம் அப்படிங்கிறது பெயர் அளவில் மாற்றங்கள் நடக்கலாம், அதனுடைய வடிவங்கள் மாறலாம், விகாரம் அடையலாம், அதாவது வேற வேற வடிவங்கள் அடையலாம், ஆனால் மித்தி கேத்தியவ சத்தியம், ஆனால் உண்மையில் அந்த இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரம்தான் சத்தியம். அது மாதிரி இங்கே பானைக்கு மண் ஆதாரம் என்பது போல இங்கே உலகத்துக்கு பிரம்மம் ஆதாரம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ பிரம்மம் இல்லாமல் இந்த உலகம் இருக்கவே முடியாது. அப்போ இந்த உலகமே பிரம்மம் தான், அப்போ பிரம்மம் சகலமும் பிரம்மம் தானே. அந்த புரிதல் வந்த பிறகு உங்களுக்கு எப்படி உலகம் தெரியும்? பிரம்மமாகவே தெரியும், உலகமாக தெரியாது. அப்போ அந்த பிரம்ம மாதிரி தெரியும் போது உங்களுக்கு இங்கே பார்க்கும் இடமெங்கும் இறைவன் நீக்க மர நிறைந்திருப்பது புரியும். அது அந்த விஷயம் புரிஞ்சாலும் ஏது நமக்கு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட உடனே நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, என்னங்க இந்த எரும மாடை போய் பிரம்மம் சொல்றீங்களா, அந்த நாயை போய் பிரம்மம் சொல்றீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்க எந்த அடிப்படையில இந்த உலகத்தை பிரம்மமா பார்க்கணும்னு சொல்றாங்க? அதுக்குள்ள இருக்கிற உயிரில உணர்வுல பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. அதாவது பானையில வந்து பானையினுடைய உருவத்தை பார்க்கக்கூடாது. பானை வந்து குடம் மாதிரி செஞ்சிருப்பாங்க, பானையினுடைய வடிவத்தை மாத்தி மாத்தி செய்வாங்க. அப்ப விதவிதமான பானைகளுக்கு வந்து விதவிதமான பேர் கூட கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு இதுதான் முடிந்த முடிவா அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அதுக்கு ஆதார பொருள் என்னவோ அதை தான் பார்க்கணும். அப்ப பானையினுடைய வடிவங்கள் மாறலாம், ஆதார பொருள் மண். அது மாதிரி இந்த உலகத்தில் பல உருவங்கள் மாறலாம், ஆனா ஆதார பொருள் பிரம்மம். அப்ப நம்ம பிரம்மத்தை பார்க்கறதுங்கிறது உருவத்துல பார்த்து மயங்க கூடாது, அந்த உள்ள இருக்கிற உணர்வை பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில பிரம்மம் வந்து இங்க உணர்வா உயிரா இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது பிரகாசிக்கிறதுல வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா அந்த உயிராய் உணர்வாய் இருக்கின்ற பிரம்மம் வந்து எது எதுல பட்டு எப்படி வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜடப்பொருள்ல நிச்சயமா பட்டு வெளிப்படாது. ஒரு அறிவு தாவரத்துல ஒரு புலனை வச்சுக்கிட்டு கொஞ்சமா அது அசையும், காத்தடிச்சு அசையும், வளரும். அப்போ அது கொஞ்சம் உயிர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா அது அந்த இடத்த விட்டு நகரக்கூட முடியாது. அடுத்தது புழு பூச்சி இருக்கு, அது நகரும், அது இரண்டு புலன்கள் வச்சிருக்கோம். அது மாதிரி மூணு நாலுன்னு கடந்து ஆறு அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பிரகாசத்தன்மை வந்து பெருசா இருக்கும். அந்த அறிவு, அந்த பிரம்மம், அந்த இறைவன் பிரகாசிக்கின்ற நிலைப்பாடு ஆறறிவு பரிமாணத்துக்குள்ள வந்த மனிதன் இடத்துலதான் முழுமையாக பிரகாசிக்கவும் முடியும். அதை தான் இங்க வேதம் சுட்டி காட்டுது. அப்போ அந்த பிரகாசிக்கிற தன்மைக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறது தான் இங்க மனித பிறவியினுடைய மகத்துவமும் இருக்கு. அதுதான் நிறைய உதாரணங்களை நம்ம புரிய வச்சோம். கண்ணாடி கலங்கி இருந்தா எப்படி அதுல உருவம் சரியா தெரியாதோ, அது மாதிரி உங்க மனசு கலங்கி இருந்தா, உள்ளம் கலங்கி இருந்தா அறிவு பிரகாசிக்காது, அந்த இறைவன் பிரகாசிக்க மாட்டான். ஏன்னா இறைவன்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ உருவத்துல வரப்போறது இல்லை, அது உணர்வாய் உயிரா இருந்துகிட்டு இருக்கு. அது வெளிப்பட்டு பிரகாசிக்கிற அந்த பாத்திரம் தயாராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது பியூரா இருந்தா தானாவே அதுல அந்த பியூரிஃபிகேஷனை பார்க்கலாம். அப்ப சிலரெல்லாம் வந்து ஏன் வாழ்க்கையில வல்கரா இருக்கான், சிலர்லாம் ஏன் வாழ்க்கையில கேவலமா நடந்துக்கிறான், அயோக்கியனா இருக்கிறான் அப்படின்னா, அவன் மனித உருவில் இருக்கிறான் ஆனா மெச்சூரிட்டி வரல, அறிவு பிரகாசிக்கிற அளவுக்கு அவன் தகுதி அடையல. அப்ப அதனால சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மனித வடிவத்தில் இருப்பான், ஆனா பண்ணாத அக்கிரமம் பண்ணுவான், பண்ணாத அயோக்கியத்தனம் பண்ணுவான், நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருப்பான். அவனெல்லாம் மனித உருவில இருக்கலாம், ஆனா அது நம்ம சாஸ்திரம் அவனை எப்படி பாக்குதுன்னா அரக்கன்னு தான் சொல்லும். அதாவது தேவர்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது அரக்கர்கள். அதே மனித வடிவில் அவன் உயர்ந்துட்டான்னா அவன் தெய்வம் ஆகிடுறான், அவன் தெய்வீகத்தன்மை அடையிறான். அதான் நான் நேற்று கூட ஆண்டவன் கட்டளை பாட்டு சொன்னேன், அந்த கோபம் களவு காமம் கொண்டவன் மனித வடிவில் மிருகம், ஆனா அன்பு கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்ட்டு. அப்ப தெய்வமா மாறுறதும் மிருகமா மாறுறதும் நம்ம கையிலயே இருக்கு. அதை நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கிறதுக்கான அதிகாரமும் நம்ம கிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயத்த நாம எப்படி பாக்குறோங்கிறதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. அப்ப ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில துயரங்கள் இருக்கு? வாழ தெரியாம வாழ்றதுனால துயரங்கள் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது துயரங்கள் இருக்காது, வாழ்க்கையை மாத்திக்கலாம். அதுக்குதான் புத்திசாலித்தனம் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படிச்சு எப்படி வாழணும், எதனால வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம், சுயநலம் இல்லாம வாழலாம், பொதுநலமாக வாழலாம், அந்த பொதுநலத்தன்மையினால நமக்கு நிறைய விஷயங்களும் இந்த சமுதாயத்துல நடக்கும். ஏன்னா இயற்கை வந்து அப்படிதான் இருக்கு. அந்த பொதுநல வாழ்க்கையினாலதான் இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் துயரம் இல்லாம வாழ முடியும். சுயநலமா வாழ்றவன் வந்து கண்டிப்பா துயரத்தோடு தான் வாழ்வான். அதை நடைமுறையிலயும் நீங்க பார்க்கலாம், எத்தனையோ மனிதர்கள் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா இயற்கையினுடைய நியதி எப்படின்னா, ஒன்னை கொடுத்தா 100 மடங்கு திருப்பி கொடுக்குங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே கர்மா தியரியில சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில 1000 விஷயத்தை உண்டாக்கும். அது எல்லாமே அப்படிதான், படைப்பே அப்படிதான் இருக்கு. இந்த பிரகிருதியினுடைய நியதியே அப்படித்தான், அது இயற்கையினுடைய ஒரு ரித்தம் அது. அதனாலதான் ஒரு மாங்காவை நான் சாப்பிட்டுட்டு மாங்காய் கொட்டையை பூமிக்குள்ள புதைச்சி வச்ச உடனே அது மாங்காய் மரமா மாறி ஆயிரக்கணக்கான மாங்காய்களை நமக்கு திருப்பி கொடுக்குது பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பாத்தீங்களா அந்த இயற்கையின் இடத்துல. இயற்கையினுடைய பெருந்தன்மையை கவனிக்கணும். ஒரே ஒரு மாங்காய் கொட்டையைதான் சாப்பிட்டுட்டு அதுக்கு கொடுத்தேன் நான் மண்ணுக்கு. அந்த மண்ணில் அது உள்ளே போன உடனே அது அப்படியே துளிர் விட்டு மரமாக மாறி பல ஆயிரக்கணக்கான மாங்காவை நீ சாப்பிடுன்னு சொல்லி நம்ம சந்ததிக்கே திருப்பி கொடுக்குது. அதுதான் அதனுடைய நன்றி விசுவாசம். ஒரு மாங்காய் கொட்டையை தான் போட்டேன், மாங்காவை கூட நான் போடலை. மாங்காவில் இருக்கிற அந்த சதையெல்லாம் தின்னுட்டு வெறும் கொட்டையை தான் கொடுத்தேன். ஆனால் அந்த கொட்டைக்கே அது ஆயிரக்கணக்கான மாங்காய்களை திருப்பி கொடுக்குதுன்னா அதான் அந்த இயற்கையினுடைய மகத்துவம். அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாமே. தேங்காய், தேங்காய் புதைச்சி வைங்க பாருங்களேன், தேங்காய் விதை அது உடனே தேங்காய் மரமாக மாறி ஆயிரக்கணக்கான தேங்காய்களை கொடுக்கும். அப்போ ஒரு விதை வந்து 1000 விதைகளை மீண்டும் உற்பத்தி பண்ணி காட்டுது, அதுதான் இயற்கை. அப்போ இது மாதிரி இயற்கையினுடைய படைப்பு, ஒன்று கொடுத்தா ஆயிரக்கணக்கில் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நமக்கு அனுபவத்திலே காட்டுது. அப்போ மனிதனும் அப்படி தான் இருக்கிறான், மனிதனும் அப்படி தான் படைக்கப்படுறான். ஒரு உயிரினத்திலிருந்து 1000 உயிரினங்கள் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது, வெளியே வந்து வந்து மீண்டும் மீண்டும் படைப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் மாயையினுடைய விளையாட்டு, தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுல நமக்கு என்ன தேவை, எப்படி தேவை, எது தேவை, ஏன் தேவை அப்படிங்கறதெல்லாம் விசாரணை பண்ணி விவேகத்தால விதிச்சுக்கிட்டவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றான், விவேகம் இல்லாதவன் வாழ்க்கைய சங்கடத்தோட துயரத்தோட வாழ்றான். அப்ப இங்க மனிதனா வந்தாலே இங்க விவேகம் தான் முக்கியம் அப்படிங்கறத இங்க மகான்கள் சுட்டி காட்டுவதையும் பாக்குறோம். அப்ப வித்யாரண்யருடைய நோக்கம் வந்து ஞான பார்வையில மாயைக்கு என்று தனித்த சுயாதீன நித்திய சத்தியம் இல்லை என்பதை இந்த ஸ்லோகத்துல வலியுறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதே சமயம் மாயை வந்து நமக்கு அனுபவத்துல தோன்றி பல துயரங்களை கொடுக்கலாம், கோபத்தை உண்டு பண்ணலாம், பல கஷ்டங்களை ஏற்படுத்தலாம். ஆனா நமக்கு இந்த ஞானம் வந்த பிறகு அதெல்லாம் மறைந்து விடும். ஏன் அப்படின்னா மாயை நம்மள தொட முடியாது. ஏன் தொட முடியாதுன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அஜ்ஞானம்தான் மாயையா இருக்கு. ஞானம் வந்த பிறகு அங்க எப்படி இருள் வரும்? மாயை என்பது தமஸ், ஆனா நாமளும் அறிவு பிரகாசம். அப்ப ஒரு சூரியன் வந்த இடத்துல இருள் வருமா? இருள் வரவே வராது. அப்ப ஞானம் வந்த இடத்துல துயரம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத இங்க வேதம் நமக்கு புரிய வைக்குது. அது நம்ம இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம்தான், ஒண்ணு புதுசா வர்ற விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நாம அந்த அறிவு தான், ஆனா அறியாமையால நம்ம சூழப்பட்டிருக்கிறோம். சூரியன் எப்பவும் பிரகாசிச்சுக்கிட்டு தான் இருக்குது, கருமேகங்கள் மறைத்து கொண்டதுனால வெளிச்சம் வராம இருக்குது. அதுக்காக சூரியன் மறைஞ்சி போச்சு, சூரியன் அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. தற்காலிகமாக அந்த கரு மேகங்கள் வந்து சூரியனை மறைக்கிறதுனால இருள் வந்துடுச்சு. அப்போ அந்த இருள் மீண்டும் எப்போ போகும்? அந்த மேகக்கூட்டங்கள் கரைஞ்ச பிறகு, கலைந்த பிறகு தானாகவே அந்த சூரியன் இருக்கிறது வெளிப்பட்டு காணப்படும். அது மாதிரி நாம் ஏற்கனவே அறிவு தான், நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் நீங்கிட்டா நம்ம இடத்துல அறிவு பிரகாசிக்கும். அந்த அறிவாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நாம அந்த அறிவா இருக்கிறதுங்கிறத ஏன் மறந்துட்டோம்? மற்றவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்கள் நம்மை அந்த அறிவை மறைத்து விட்டது. எப்படிப்பட்ட எண்ணங்கள்? நீ ராமசாமி, நீ குப்புசாமி, நீ கமலா, நீ விமலா, நீ இந்த ஜாதி, நீ இந்த படிப்பு, நீ இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு எல்லாமே நமக்கு மற்றவங்க ஏற்றி வச்சுட்டாங்க. அதையெல்லாம் நம்ம உண்மை உண்மை நம்பி அவங்க சொன்னதெல்லாம் பிடிச்சிக்கிட்டோம். அப்புறம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னதெல்லாம் விட மாட்டேங்கிறோம். அப்ப எல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம எப்படி அறிவா பிரகாசிக்க முடியும்? அப்ப இந்த ஞானம் வந்த பிறகு அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் விட்டுடணும். அது விடுறதுன்னா என்ன, பிராக்டிக்கலா விட வேண்டியது இல்ல, மனசுல விட்டுடணும். அதாவது இது ஒண்ணும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இதை ஏன் நான் பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணும், இதெல்லாம் வந்து அந்தந்த ரோல் கொடுத்தது செய்து இந்த பாடி மைண்டு, நான் இது இல்லவே, நான் அந்த உணர்வு அல்லவா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து சாட்சியாக மாதிரி வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ ரோலில் வந்து அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க பண்ணுற மாதிரி உங்கள் பாடி மைண்டும் இந்த உலகத்துக்கு ஒரு ரோல் பண்ணும், அழகாக அதை பண்ணட்டும், நல்லாவே பண்ணும். இந்த ஞானம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஞானிகள் தான் இந்த உலகத்தில் நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க. சராசரி மனிதர் கூட சாதனை செய்ய முடியாது, ஆனால் ஞானிகள் இந்த உலகத்துக்கு நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஞானம் அவங்கள அந்த உடலுக்கான அருமையான வேலையை கொடுத்துரும். அப்படிதான் இந்த உலகம் வந்து நியதியில் இருக்குதுங்கிறது இந்த ஸ்லோகம் 129வது ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. இப்ப 130 பார்க்கிறோம். துச்சா நிர்வசனியா ச வாஸ்தவி சேத்திய சௌத்ரிதா நேயா மாயா திரிபிர் போதைஹி ஸ்ரௌதவ்யக் லௌகிகைஹி அப்படின்னு இங்க ஒரு அருமையான விஷயத்தை இங்க சொல்றாரு. ஸ்லோகம் 130 இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாயை வந்து நாம் ஒரு மூணு வகையாக புரிஞ்சுக்கணுங்கிறாரு. என்னென்ன மாதிரி புரிஞ்சுக்கலான்னா, ஞான பார்வையில் இந்த மாயையை நம்ம துச்சமாக பார்க்கணும். தர்க்கம் பண்ணும்போது இந்த தர்க்கம் பண்ணி இந்த மாயை எப்படிங்க இருக்குன்னு கேட்கும்போது அது சத்தியம்னு சொல்ல முடியாது, அசத்தியம்னு சொல்ல முடியாது. ஆகவே அநிர்வச்சனியமாக பார்க்கணும். உலக அனுபவத்தில் நமக்கு வரும்போது உலக அனுபவ பார்வையில் நமக்கு இந்த மாயை வந்து இருக்குது. அப்போ இதை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா அனுபவத்துக்கு வருதே, நமக்கு ஒரு துயரத்தை கொடுக்குது, ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, ஒரு கோபத்தை கொடுக்குது அப்படின்னா அப்போ அனுபவத்துக்கு வருது. அப்போ அனுபவ பார்வையில் மாயை இல்லை என்று சொல்ல முடியாது, மாயை இருக்கிறது. அப்போ இந்த மூன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானம் வந்துட்டா தான் மாயை துச்சம், தர்க்கத்தில் விசாரணையில் மாயை அனுபவிச்சு நீயும், ஆனால் உலக அனுபவத்தில் வியாபகாரிக சத்தியத்தில் மாயை இருக்கிறது. அப்போ இந்த மூன்று நிலைகளை நடைமுறையில பார்க்கும்போது ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஆகிய இந்த மூன்று முறைகளால் நாம் அறிய முடிகின்றது என்று பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்து ஏன் இந்த மூன்று விளக்கங்கள், மாயைக்கு ஏன் இந்த மாதிரி மூன்று பெயர்கள்? ஏனென்றால் பார்வை மாறுகிறது, அந்த பொருள் மாறவில்லை, மாயை மாயையா தான் இருக்கு, ஆனா நம்ம பார்க்கிற பார்வை மாறிடுது. இப்ப ஒரே கடல் தான், அந்த கடலை வந்து மீனவன் ஒரு மாதிரி பார்ப்பான். மீனவனுக்கு அந்த கடல் எப்படின்னா, எனக்கு படி அளக்கிற கடவுள்ப்பா, கடவுள் தான் கடல் தேவி. அப்போ கடவுள் தேவி கிட்ட நான் போய் மீனை பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணி என்னுடைய வயிற்று வளர்ப்பேன், அப்போ என்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கிற தேவதை தான் இந்த கடல் அப்படின்ட்டு கடலை வந்து அவன் கடவுள் மாதிரி பார்ப்பான். யாரு? மீனவன். ஆனால் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுவான், கடல் வந்து எப்படி சால்ட் ஏன் இப்படி வந்துச்சு, இது ஏன் இப்படி அலைகளை உற்பத்தி பண்ணுது, அந்த இடத்துல ஏன் அசையாமல் இருக்குது, இந்த இடத்துல ஏன் அலை வருது அப்படின்னு நம்ம கடல் அலைகளை கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். விஞ்ஞானியினுடைய பார்வையில் கடல் என்பது ஒரு ஆராய்ச்சி பொருளாக மாறிடும். மீனவனுடைய பார்வையில் கடவுள் வந்து அவனுக்கு படி கலக்கிற கடவுளாக மாறிடும். இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து ஒரு கவிஞன் வரான், ஒரு புலவன் வரான்னா அவன் கடல் பார்த்த உடனே அவன் கவிதை எழுத ஆரம்பிச்சிருவான், கடலுடைய வர்ணனைகள் அவன் கவிதை மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த மூணு பேரும் ஒரே விஷயத்தை தான் பார்க்குறாங்க, ஒரே கடலை தான் பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுடைய பார்வை வேறு வேறுமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ இதுதான் விஷயம். அப்போ இது மாதிரி தான் மாயை ஒன்று தான், ஆனால் அந்த மாயையை புரிஞ்சுக்கிறவங்களுடைய பார்வை வேற வேற. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஞானி வந்து இந்த மாயையை துச்சமாக புரிஞ்சுக்கிறான், இது ஒன்றுத்துக்கு நமக்கு யூஸ் இல்லை, இது வெறும் தோற்றம் தானே அப்படின்னு அவன் அதை கடந்து போவான். மாயையை பற்றி அவன் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டான் ஞானி. அதனால் ஞானியை பொறுத்தவரைக்கும் மாயை துச்சம். ஆனால் ஒரு விவேகி இருக்கிறான், அவன் வந்து மாயை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான், இது சத்தியமா அசத்தியமா, இது இருக்குதா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தர்க்கவாதிக்கு அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக தர்க்க ரீதியாகவே அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கவே முடியாது என்பதனால அது அநிர்வச்சனியம் என்று தர்க்கத்துல பார்த்துடலாம். ஆனா ஒரு சாதாரண பாமரனுக்கு இந்த உலகம் உண்மையிலேயே இருக்குதுங்க, இந்த உலகம் இல்லைன்னு எப்படி அவன் ஒத்துக்குவான், அவன் தான் அனுபவிக்கிறானே, அனுதினமும் இந்த உலகத்துல பல விஷயங்களை அனுபவிக்கிறானே, அவன்கிட்ட போய் நீங்க துச்சமா சொல்ல முடியாது, அநிர்வச்சனியம்னு சொல்ல முடியாது, அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உண்மை, ஆக அவன் அனுபவிக்கட்டும்னு விட்டுட வேண்டியதுதான். அப்ப மூன்று பேருடைய பார்வை மூன்று விதமாக இருப்பது போலவே இங்க ஒருவன் கடலை பார்த்து மூன்று பேர் மூன்று விதமாக நினைப்பது போல மாயையும் இவ்வாறு மூன்று நிலைகளில் விளக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த செயலிலே வந்து சொல்றாரு, வாஸ்தவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா. வாஸ்தவி அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல வாஸ்தவமா என்ன இருக்கோ அந்த அனுபவ பார்வையை இங்க குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது நமக்கு சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, பிறப்பு இருக்கு, மரணம் இருக்கு. அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் யாருடைய வாழ்க்கையில உண்மையா தெரியுது? இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகின்ற சராசரி மனிதனுடைய பார்வையில இதெல்லாம் வாஸ்தவமாவே இருக்குதுங்க. ஏன்னா நான் பாக்குறேன்னு என் கண்ணு முன்னாடியே மரணம் நடக்குது, என் கண்ணு முன்னாடியே பிறப்பு நடக்குது, அப்ப என் முன்னாடியே தான் சுகம் நடக்குது, என் முன்னாடியே துக்கம் நடக்குது. அப்ப இது உண்மையிலே இருக்குது? ஆமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம அந்த சாதாரண மனிதன் இடத்துல சொல்லணுமே தவிர, அந்த இடத்துல இதை போய் ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, இது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, இது அனிர்வச்சனியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் ஒன்றும் புரியாது, என்னமோ வளர்த்திட்டு இருக்கான் இந்த ஆளு நல்லா தான் இருந்தான் அப்படின்ட்டு அவன் நம்மளை திட்டிட்டு போயிடுவான். அப்ப அதனால நம்ம இந்த இடத்துல உலகத்தை உண்மைன்னு பாக்குறவங்க கிட்ட போய் அனிர்வச்சனியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அதுவும் மீறி ஞானிகளுடைய பார்வையில துச்சமா பார்ப்பாங்க, அவங்க கிட்ட போய் இந்த உலகத்தை துச்சமா பாருன்னு சொல்லுவாங்களா? அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இதனால என்னன்னா, யதார்த்தமான ஒரு சராசரி மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உண்மை, ஆனா கொஞ்சம் விவேகத்தால விழிச்சுக்கிட்டவனுக்கு இது ஒரு புரியாத புதிர், அதே ஞானிக்கு இது ஒரு துச்சம். இப்படிதான் இங்க மூன்று பேருடைய பார்வை மூன்று விதமாக அனுபவத்தில் இருக்கிறது. ஏன் அந்த அனுபவம் உண்டாகுது? சராசரி மனிதனுக்கு இந்த உலகம் உண்மையாக இருப்பது போல ஞானி வந்து இத தோற்றம் என்று புரிந்து கொண்டான். அதனால உண்மையிலேயே ஞானிக்கு பாரமார்த்திய சத்தியம் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கு, அவனிடத்துல வியாபகாரிக சத்தியம் உண்மை கிடையவே கிடையாது. அதனாலதான் இந்த வியாபகாரிக சத்தியத்தை வந்து சினிமா மாதிரி எடுத்துக்குவாங்க. ஞான வாழ்க்கையில என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நாம பண்றோம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க பண்றாங்க, அருமையா நடக்குது, நடக்கட்டுமே. அவங்க கெட்டவனா வந்து கூட நம்ம முன்னாடி ரோல் பண்ணுவாங்க, அந்த கெட்ட ரோல் நம்ம வாழ்க்கையில வந்து போகும், அவங்க வந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போவாங்க, அந்த ரோல் அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க ஓகே அப்படின்னு நம்ம அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும். அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவனை முடிச்சு கட்டாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவங்களை எதிர்த்துக்கிட்டு திருப்பி நம்ம போறது வந்து அஞ்ஞானம். ஞானியினுடைய பார்வையில நமக்கு ஒரு தொந்தரவு பண்ணாலும் அந்த தொந்தரவு வந்து போகணுன்னு இருக்குது, வந்துட்டு போயிட்டான் போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஒருத்த வந்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில வரணும்னு இருக்குது, இவன் மூலமா கிடைச்சது ஓகேன்ட்டு அதை கடந்து போயிடுவாங்க. அதனால ஒருத்த சந்தோஷம் கொடுத்துட்டான் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனை கூடவே வச்சுக்கவும் மாட்டாங்க. ஒருத்தர் துக்கத்தை கொடுத்துட்டான், இருங்க இப்பயும் அவனை போட்டு தள்ளுறேன், அவனை குத்தி கொண்டுடுறேன் அப்படின்னு கொலை பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது படம் தானே, அந்தந்த கதாபாத்திரத்தை அவங்க செய்யறாங்க, அழகா செய்யட்டுமே அப்படின்னு அவங்க கடந்து போறது தான் சம தரிசனகா. ஞானிகள் வந்து சம தரிசனத்துல பார்ப்பாங்க, அஜ்ஞானி அப்படி பார்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, உலகத்தை உண்மையா இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆயிக்குவான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆயிடுவான், அதுக்கு உடனே மாற்றம் பண்ணணும்னு துடிப்பான், உடனே அதை சரி பண்ண போறேம்பா அல்லது இதை மாத்தி காட்டுறேன் பாருங்கம்மா இப்படிதான் அவன் துடிச்சுக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு வினாடியும். அஜ்ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த உலக விவகாரங்கள்ல இந்த வியாபகாரிக சத்தியத்துல துடிப்புலயே இருக்கும், அதுதான் ரஜோகுணம். அதாவது அந்த ரஜோகுணம் என்ன பண்ணும்னா, எப்படியே மாற்றம் பண்ண போறேன், எதையாவது செய்ய போறேன் அப்படின்னு ஒரு வேகம் இருக்கும். சமோ குணத்துல இருக்கிறவன் சொல்ல வேண்டியதே இல்லை, அவன் தூங்கிட்டு இருப்பான், அவன் எதையும் கண்டுக்க மாட்டான், அவனுக்கு இந்த உலகம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, எனக்கு மூணு நேரம் சோறு கிடைக்குதா, தூங்குறது இடம் கிடைக்குதா, சந்தோஷமா இருக்க போதும் அப்படின்னு அவன் அப்படியே போயிடுவான். அவனை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ரஜோகுண ஆளுக்கு தான் பெரிய பிரச்சனை, ஞானி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் சாதாரணமா போயிடுவான். அப்ப இங்க ரெண்டு பேரால பிரச்சனை இல்லை, தமோ குணத்துல இருக்கிறனாலையும் பிரச்சனை இல்லை, நல்ல சத்துவ குணத்துல வந்த ஞானியினாலையும் பிரச்சனை இல்லை, இந்த ரஜோகுணத்தினாலதான் இந்த உலகமே பிரச்சனை. அதனால ரஜோகுணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான குணம், ஏன்னா எப்பயுமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்காது மைண்டு. அப்ப அதுதான் ரொம்ப கேரக்டர் வைஸ் வந்து மனிதர்கள் வந்து மாத்தி மாத்தி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால வரக்கூடிய சுகத்தை அனுபவிப்பாங்க, அப்புறம் அதனால வரக்கூடிய துக்கத்தை அனுபவிப்பாங்க, அப்புறம் துக்கம் வந்துருச்சுன்னு புலம்புவாங்க, அப்புறம் சந்தோஷம் வந்துருச்சுன்னு குதிப்பாங்க, இப்படிதான். அதுதான் சராசரி மனிதனுடைய வாழ்க்கை முறை. அப்ப இங்க வந்து மாயை இப்படி இந்த ஸ்லோகத்துல இப்படி பேசுறாரு, அந்த துச்சமா பாக்குறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இங்க திரிபீர் போதைஹின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, மாயை வந்து புரிந்து கொள்ள மூன்று பிரமாணங்கள் அவசியம் என்று இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறார். எப்படின்னா, லௌகீக போதம், யௌத்திக போதம், ஸ்லௌத்த போதம், மூன்று போதம். போதம் அப்படின்னா இங்க ஞானம் என்றும் பொருள் எடுத்துக்கலாம். அப்போ மாயையை புரிந்து கொள்வதற்கான மூன்று ஞானத்துல லௌகீக ஞானம் என்றால் இந்த உலகம் உண்மை என்பதாக பார்க்கின்ற ஒரு ஞானம். யௌத்திக போதம் அப்படின்னா விசாரத்தினால விவேகத்தை அடைந்து இது ஒரு தோற்றம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய, சத்தியம் அல்ல அசத்தியம் அல்ல அப்படின்னு ஒரு தெளிவு அடைகிற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு யௌத்திக போதம். அதாவது பகுத்தறிவை பயன்படுத்தி சரியா தப்பா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிற நிலைப்பாடு. இன்னொன்று வந்து ஸ்ரௌத்த போதம். ஸ்ரௌத்த போதம்னா இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானங்களை படிக்கிறது. அதாவது இந்த உலகம் யார், நான் யார், என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யார், இது எப்படி இந்த உலகம் இப்படிலாம் அழகாக இயங்குது, அப்படி இப்படின்னு அந்த தர்க்கவாதத்தில் கொஞ்சம் மேன்மை அடைந்து இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞானங்களை படித்து உபநிடதங்கள் மகா வாக்கியங்கள் எல்லாம் படித்து ஒரு தெளிவு வந்த பிறகு ஸ்ரௌத்தவாதத்தில், அதாவது ஸ்ரௌத்த போதம்ல இந்த உலகம் வந்து துச்சமாயிடுது, மாயையை வந்து துச்சமாக தெரியும் ஞானிக்கு. அதனால ஞானத்தில் வந்து இங்கே பிரம்மத்துக்கு வேறான ஒரு சத்தியம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது ஞானத்தினுடைய முடிந்த முடிவு. ஞானம் வந்து என்ன முடிவு பண்ணுது, வேதத்தினுடைய பிரமாண வாக்கியம் தான் ஞானத்தினுடைய முடிந்த முடிவு. வேதத்தினுடைய பிரமாணம் வாக்கியம் என்ன, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. அப்போ பிரம்மம் தான் இங்க சத்தியமா இருக்கு, இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம், மித்யான்னா தோற்றம், அவ்வளவுதான். இதுதான் ஞானத்தினுடைய முடிந்த முடிவு, இதுதான் ஸ்ரௌத்த போதம். ஸ்ரௌத்த போதம் என்றால் இருப்பது இருப்பு மாத்திரமே, இந்த உலகம் என்பது வெறும் தோற்றம் மாத்திரமே. அதான் மூவி, அதாவது வெள்ளை திரையில வந்து திரைப்படம் ஓடுவது போல என்னுடைய சுய அறிவில் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அதாவது அந்த பிரம்மம்ங்கிற ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவினுடைய சுய அறிவுல உலகம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, உலகம் என்ற ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த படம் என்பது ஒரு தோற்றம் தான், ஆனா அந்த தோற்றம் எப்படி உண்டாகுது, சுய அறிவின் மீது ஓடிக்கிட்டு இருக்கு, படம் ஓடிக்கிட்டு இருக்கு, வெள்ளை திரையின் மீது அந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அந்த தெளிவு, அந்த ஞானம் அதனால பாதிக்கப்படாது. அந்த வெள்ளை திரை பாதிக்குமா, வெள்ளை திரையின் மீது படம் ஓடும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்படியே பயங்கரமான ஒரு குண்டு வெடிக்கிற சீன் வருது, அப்படியே திபு திபுன்னு பத்திக்கிட்டு எரியுது, உடனே ஸ்கிரீன் பத்திக்குமா, பத்தாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சீன் மாறுது, பயங்கரமான இடி மின்னல் மழை பெய்யுது அந்த சினிமாவில், உடனே ஸ்கிரீன் நனைஞ்சிடுமா, நனையாது. அப்ப ஏன் இதனால பாதிக்கப்படாம இருக்கின்ற திரை மாதிரி இங்க அறிவு இருக்கு, சுய அறிவு வந்து அப்படித்தான் இருக்கு, அதுல படவே இல்லை, அதை தொடவே இல்லை, ஆனா அது இருக்கிறதுனால படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இங்க அறிவின் அதிஷ்டானத்துல இங்க இந்த உலகம் தெரியுது இல்லையா, இப்ப இந்த உலகம் தெரியறதே மனசுலதான், மனசுலதான் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம அதை தான் சொல்றோம், இந்த உலகம் என்பது மனதின் கற்பனை, மனம் உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப உருவாக்கி வச்சிருக்கிறதுல உண்மையா இருக்கிற மாதிரி நமக்கு கேரக்டர்லாம் கொடுத்துருக்கு. அப்ப அந்த கேரக்டர்ல வந்து நீங்க ஒரு ரோல் பண்றீங்க, நான் ஒரு ரோல் பண்றேன், நான் ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க ஏதோ கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்புறம் அவங்கவுங்களுக்கு ஏதோ வேலைகள் கொடுத்துருக்குது, நீங்க போய் இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க உங்க வேலையை பார்க்க போறீங்க, நான் என்னுடைய வேலையை பார்க்க போறேன், அப்ப இப்படியே நம்ம வாழ்க்கையில் ஏதோ பண்ற மாதிரி இருக்குது. ஆனா இது எல்லாம் உண்மையிலேயே படத்துல வர்ற சீன் தான், ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த சுய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி தான். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட்னா ஒண்ணுமே இல்லை. அது எது நடந்து அது எது போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க இதுக்கு முன்னாடி, எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க போனாங்க, அவங்க என்னத்தை கொண்டு வந்தாங்க என்னத்தை கொண்டு போனாங்க, படத்துல நடிச்சுட்டு போனாங்க, அவ்வளவுதானே. அதே தான் நாமளும் செய்ய போறோம். யாரும் வரும்போது எதையும் எடுத்துட்டு வரப்போறதில்ல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல, கொடுக்கப்பட்ட ரோலை பண்றோம். அந்த ரோல்ல வந்து இப்போ நான் சொன்னேன்ல, உங்களுக்கு சிவாஜி கணேசன் வந்து சிவபெருமான் ரோல் கொடுத்துட்டாங்கன்னா உடம்பு பூரா தங்க நகை போட்டு வந்துருவான். அப்போ சிவாஜி கணேசன் ரோல் வந்து ஒரு நாராயணன் ரோல் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே பட்டு பீதாம்பரம், கழுத்து நிறைய தங்க நகைகள், கையில ஒரு ஆயுதம், தலையில ஒரு கிரீடம், அப்படியே வச்சுக்கிட்டு பெருமாள் மாதிரி வருவாரு சிவாஜி கணேசன். அந்த சீன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரோல் செய்யறாரு, அதனால அந்த தங்க ஆபரணங்கள்லாம் அவர் சொந்தமாயிடுமா, படத்தை நடிச்சு முடிச்சோடனே கழட்டி வச்சுட்டு போயிடணும், அவர் அப்படியே வெளியே போனாருன்னா பிடிச்சிருவாங்க, ஏயா சினிமாவில் நடிக்கிறதே கொடுத்தீங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கழட்டி வாங்கிட்டு தான் அவர் என்ன பேண்ட் ஷர்ட்டு போட்டு வந்தாரோ அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டு அவர் வீட்டுக்கு போகணும். அது மாதிரி நாமளும் இங்க நம்ம பேண்ட் ஷர்ட் என்ன, இந்த பாடி தான், இந்த உடம்பு தான். அப்போ வரும்போது இந்த உடம்போடு வந்தோம், போகும்போது இந்த உடம்போடு தான் போக போகிறோம். இன்பிட்வீன் நமக்கு இந்த கேப்பில் நிறைய கிடைச்சிருக்குது, என்னென்னமோ கிடைச்சிருக்குது, அதெல்லாம் நம்மளுதுன்னு உரிமை கொண்டாடுறோம். அந்த ரோல் நடிக்கிற வரைக்கும் தான் அந்த உரிமையெல்லாம், அந்த சீன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. உண்மை தானே, யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம தாத்தா வந்தார், பாட்டி வந்தார், அந்த ரோல் பண்ணாங்க, அந்த தாத்தா ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது என் பையன், இது என் பேனை, இது என்னுடைய சொத்து அப்படி இப்படின்னாரு. போயிட்ட பிறகு என்னத்தை எடுத்துட்டு போனாரா, அவர் சொத்தை தூக்கிட்டு போனாரா, இல்ல பையனை தூக்கிட்டு போனாரா, இல்ல பேரனை தூக்கிட்டு போனாரா, ஒன்னும் கொண்டு போக முடியாது. அப்ப அந்த ரோல் பண்ற வரைக்கும் தான் அந்த கதாபாத்திரத்துல இது என்னுடைய பையன், இது என்னுடைய பேரன், இது என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனா உடம்பு விட்ட பிறகு ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப அது மாதிரிதான் நமக்கும் ரோல், அப்ப நாம வாழுகின்ற இந்த வாழ்க்கை ஒரு ரோல், ஒரு கதாபாத்திரம் என்று புரிந்துவிட்டா வாழும் போதே இதை அருமையாக வாழலாம் இல்லையா? அப்ப இன்னும் நம்ம ரோலை வந்து மாத்தலாம் இல்லையா? ஆகாமிய கர்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் நான் சொல்றேன், அது நிறைய பேரால புரிஞ்சிக்க முடியல. ஆகாமிய கர்மாவுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, கொடுக்கப்பட்ட ரோலை ஏன் நான் இந்த ரோலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் சூப்பரான ரோல் பண்றேன் அப்படின்னு நீங்க ரோலை மாத்தலாம், மாத்தவும் முடியும். ஆனா அது ஞானத்தால தான் முடியும், அஜ்ஞானிகளால் முடியவே முடியாது. அப்ப இதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு மாத்திரவங்க மாத்திக்குங்க, வாழ்க்கை ஆனந்தமா மாறிடும். நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. தேடும் பொருள் எதுவோ அது நான் தான் புரிஞ்ச பிறகு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தானா வரும். அதுதான் உண்மையான நிலைப்பாடு என்று இங்க வேதம் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்துல அத்வைதத்தினுடைய நுட்பமான விஷயம் என்னன்னா, இங்க வித்யாரண்யர் வந்து மூன்று பிரமாணங்களை ஒன்றாக இணைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது பிரமாணங்களை மூன்றும் இணைக்கிறாருன்னா, லௌகீகம், யௌக்திகம், ஸ்ரௌத்தம். லௌகீகத்துல வாஸ்தவமா இந்த உலகம் இருக்கு, ஏன்னா லௌகீகங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் உண்மை என்று நம்புகிறார்கள். யௌக்திகம் என்பது உலகம் தோற்றம், அனிர்வச்சனீயம். அதுல எனக்கு வந்து இது இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. சினிமா மாறிங்க, சீன் பை சீன் மாறிக்கிட்டே இருக்கும், வரும் போகும். ஆனா அது சினிமாவில் வந்து அப்படியே தங்க காசு கொட்டுற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா நீங்க போய் அள்ளிக்கிட்டு வர முடியுமா? முடியாது. அப்போ அது வந்து வெறும் தோற்றம், ஆனா வரும் போகுங்க அப்படின்னு கடந்து போற ஒரு தெளிவு, அதுக்கு பேரு யௌக்திகம். இன்னொன்னு ஸ்ரௌத்தம். ஸ்ரௌத்தம்ல வந்து முடிந்த முடிவு, ஞானம். அந்த ஞானத்துல இங்க எல்லாம் தோற்றம், துச்சம், இங்க ஒண்ணு பிடிச்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்பிட்வீன் இந்த உலக வாழ்க்கையில வாழுகின்ற கேரக்டர் கூட இந்த பாடி மைண்டு செய்யுது, அவ்வளவுதான். இந்த பாடி மைண்டுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை செய்து இதனுடைய கதாபாத்திரத்துல என்ன ரோல் வேணா கொடுத்துருக்கலாம். ஒரு ஜட்ஜா ரோல் கொடுத்துருக்கலாம், ஒரு டாக்டரா ரோல் கொடுத்துருக்கலாம், என்ஜினியரா ரோல் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு சினிமா வாழ்க்கையில ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த ரோலை பண்ணுங்கிற மாதிரி தொழில இந்த ரோல் கொடுத்துருக்கலாம், கணவன் மனைவி உறவுல ரோல் கொடுத்துருக்கலாம். இப்படி எல்லா ரோலும் எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டியதுதான். ஆனா அது இந்த பாடி மைண்டுக்கான ரோல் தான். ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்சி வந்து இதுல சம்மந்தப்படுவது கிடையாது. அது இந்த உடம்பையும் ரோலா தான் பார்க்கும், ஆப்போசிட்ல இருக்கிற உடம்பையும் ஒரு ரோலா தான் பார்க்கும். சாட்சியை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய உடம்புங்கிற அபிமானம் எல்லாம் எந்த உடம்பு மேலையும் கிடையாது. ஏன், திரைப்படத்துல அந்த திரையில வந்து எனக்கு கதாநாயகன் நல்ல கேரக்டர் பண்ணா, நல்லதெல்லாம் பண்ணா, வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தான், எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, அதனால இது ஸ்கிரீன்லயே இருக்கட்டுங்களா, இவனை இங்கேயே விட்டுருங்க, வில்லன் வந்து ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணா, நிறைய பேரை குத்தி கொன்னான், அவன் வேண்டாங்க, அவன் இந்த ஸ்கிரீன்ல இருந்து தூக்கிடுங்க அப்படின்னு அந்த வெள்ளை திரை சொல்லுமா? ஒரு நாளும் அந்த வெள்ளை திரையில வந்து கதாநாயகன் நல்லவனா இருந்தாலும் அது ஏத்துக்காது, கெட்டவனா இது வில்ல வந்தாலும் அவனை வச்சுக்காது, எதுவுமே அதுக்கு தேவையில்லை. அது வெறும் தோற்றம்னு அதுக்கு தெரியும். அது மாதிரி இங்க பிரம்மத்துக்கு, சாட்சிக்கு, அறிவுக்கு இது வெறும் தோற்றம் என்று தெரிவதனால எதன் மீதும் அபிமானம் வைக்காது. ஒருத்தர் நல்லது பண்ணிட்டாங்கன்னு அவங்கள பிடிச்சிக்காது, ஒருத்தர் கெட்டது பண்ணிட்டாங்கன்னு அவங்கள வெறுக்காது. அதனாலதான் இங்க விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த நிலைப்பாடு தான் பிரம்மத்தினுடைய நிலை. அதுக்குதான் அந்த திருக்குறள் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குரல் எல்லாம் மறந்துடவே கூடாது, ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குரல். அதாவது ஒருத்தனுக்கு வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற இரண்டு விஷயங்களும் யாரிடத்தில் இல்லையோ அப்படிப்பட்ட இறைவனுக்கிட்ட துயரமே கிடையாது. யாண்டும் இடும்பை இல, எப்போதும் துயரம் கிடையாது. அப்போ அந்த நிலையை வந்து ஈஸ்வரன் நிலையா பார்க்கிறோம். அந்த நிலையை நம்ம அடைந்து விட வேண்டாம், ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த நிலையை அடைந்து விட வேண்டும். அதுக்குத்தான் இந்த ஸ்ரௌத்தம் என்ற ஞானம். அதை விட்டுட்டு நம்ம லௌகீகத்திலேயே இந்த உலகத்தை உண்மையான பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா? நீங்க துரத்த துரத்த அது உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க அதை பிடிக்கவே முடியாது. வாழ்க்கையில வந்து பணம்னு ஒரு விஷயம் எடுத்துக்கங்களேன், இப்ப பணத்தை நீங்க துரத்துனீங்கன்னா பணத்தை நீங்க பிடிக்கவே முடியாது. நீங்க பணத்தை வந்து அதை பிடிச்சிடறேன் பாருங்களேன், அது எப்படியாவது இன்னைக்கு ஒரு கோடி சம்பாதிச்சு காட்டுறேன், நாளைக்கு ஒரு 10 கோடி எப்படி முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிடிக்க பாருங்களேன், ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், பிடிக்கவே முடியாது. எப்போ உங்களுக்கு போதும்னு ஒரு நிறைவு வந்துடுதோ, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்களோ, அதை அப்படியே உங்க பின்னாடி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. அதுதான் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு நிழல் சொல்லுவேன். அந்த நிழல் உதாரணம் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ உங்க உடம்புல இருந்து ஒரு நிழல் வெளியே தெரியுது, அந்த நிழலுடைய முகம் வந்து நீண்டுகிட்டு இருக்குது தூரத்துல. இப்போ நான் அதை மெதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த நிழல போய் ஜம்ப் பண்ணி அந்த முகத்தை மெதிக்க ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்ச உடனே அந்த முகம் திருப்பி ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போயிடும், நீங்க அதை டச் பண்ணவே முடியாது. திருப்பி ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த நிழல் தூரமா போயிடும், திருப்பி ஜம்ப் பண்ணீங்கன்னா அந்த நிழல் தூரமா போயிடும். ஒரு நாளும் அந்த நிழலை நீங்க மிதிச்சு சாதிக்கவே முடியாது. அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து பாருங்க, அது உங்க பின்னாடியே வரும், அந்த நிழல் வந்து உங்க பின்னாடியே வரும். இது எப்படி நடக்குது? அப்ப நமக்கு வேண்டான்னு சொல்லி ஒண்ணு விட்டா அது நம்ம பின்னாடி வரும், வேணும்னு சொல்லி ஓடுனா அது பிடிக்கவே முடியாது. அப்ப இதுதான் இயற்கையினுடைய நியதி, இப்படிதான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இது புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி, புரியாதவன் அஜ்ஞானி. இப்படிதான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைக்குது. புரிஞ்சுக்கிட்டவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்கலாம், புரியாதவர்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் மாற்றத்தை பார்க்க முடியாது, அவர்கள் எப்பொழுதும் போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லது அதை விட கஷ்டத்துல வாழ்வதையும் பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க அந்த மாயையினுடைய அனுபவம் தவறு என்று அவர் சொல்ல, அதே மாதிரி தர்க்கவாதிகளும் அது வந்து அனிர்வச்சனையும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வேதத்தை அறிந்து கொண்ட, இது போன்ற அத்தியாத்ம ஞானத்தை உயர்ந்த பாடத்தை உணர்ந்து கொண்ட உத்தமர்களுக்கு மட்டும் இது எப்படி தெரியுது, பெரும் தோற்றம், துச்சம் என்பதாக புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இதைதான் நம்ம இந்த இடத்துல நல்லா ஆழமா உள்வாங்கிக்கணும் இந்த செயலை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த இடத்துல அனுபவமா நம்ம என்ன பார்க்கலாம், மாயை வந்து அனுபவத்துல எப்படி இருக்கு, நமக்கு துயரத்தை கொடுப்பதாக இருக்கு, கோபத்தை கொடுப்பதாக இருக்கு, பிரச்சனைகளை கொடுப்பதாக இருக்கு. அதுவே நீங்க வியாபகாரிக சத்தியத்தை உண்மையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் விசாரணை பண்ணி தர்க்கத்துல நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து போகும், ஆனா இது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு அனிர்வச்சனீயம் என்று புரிஞ்சிடும். அப்ப ஒரு வகையில நீங்க இந்த மாயையினுடைய விளையாட்டுல மாட்ட மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு ஆத்ம ஞானம் வந்து விட்டா, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படின்னு புரிஞ்சு போச்சுன்னா நீங்க சாட்சி பாவனைக்கு வந்துடுவீங்க. இமிடியட்டா நீங்க சாட்சி ஆன பிறகு அந்த ஞானத்தின் ஒளியில, அந்த அறிவு பிரகாசத்துல இருள் இருக்கவே இருக்காது, அங்கு மாயையே கிடையாது. ஏன், மாயை என்பது தமஸ், இருள். அப்ப இதை புரிஞ்சுட்டா போதும். இதைதான உபநிடதம் சொல்லுது, அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர் கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு ஒரு உபநிடத மந்திரா இருக்கு, சாந்தி மந்திரா. அதுல என்ன சொல்லுது, அசத்தோமா சத்கமய, ரிஷிகள் வேண்டாங்க அந்த அறிவிடத்துல, அந்த அசத்தான விஷயத்திலிருந்து என்னை, அதாவது உண்மையற்ற விஷயத்திலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்து செல்வாயாக. அசத்தோமா சத்கமயன, உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்து செல்வாயாக. தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னா இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்து செல்வீராக. மிருத்யோமா அமிர்தம் கமயன்னா மரணத்திலிருந்து என்னை மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வீர்களாக என்று இந்த மூன்று வரிகள் வந்து உபநிடத வரிகள், ரொம்ப அருமையான வரிகள். அப்ப இத மகான்கள் வேண்டி இப்படி இந்த நிலைக்கு என்னை அழைத்து செல்வாயாக, அழைத்து செல்வீராக என்று குருவினிடத்திலும் சாஸ்திரத்திலும் முறையாக வேண்டுகிறார்கள் என்று பார்க்க முடியுது. அப்ப இதைத்தான் நாமளும் வேண்டணும், நம்ம வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கணும். நாமளும் அந்த அறியாமையிலிருந்து அந்த அறிவா பிரகாசிக்கணும், அந்த இருளிலிருந்து ஒளிக்கு நம்ம செல்லணும், மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வை நம்ம அடையணும். அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞானம் ஒன்று தான் அதுக்கான வழிகளை காட்டி கொடுக்கும். வேற ஒன்றும் பண்ண முடியாது, வேற எதை பண்ணாலும் இந்த வழிக்கு போகவே முடியாது. அது இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்துல தத்துவ சுருக்கமா நம்ம எதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மாயை வந்து எப்பயுமே ஒரே கோணத்துல புரிந்து கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுக்குங்க. உலக அனுபவத்துல வியாபகாரிக சத்தியத்துல அது வாஸ்தவமாவே இருக்குதுன்னு நம்புங்க. ஆனா தர்க்கம் பண்ணி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது சத்தியமும் இல்லை, அசத்தியம் அல்ல, அனிர்வச்சனியம் என்பதை புரிந்துக்குங்க. அதுவே ஞானம் வந்து விட்டா அந்த மாயை என்பது உண்மையில் இல்லவே இல்லை என்று நன்றாக தெரிஞ்சுக்குங்க. அப்ப இதுதான் இங்க விஷயம். இதுபடி நம்ம இந்த மூன்று விஷயங்களை எதுல இருக்கணும்னு நாம தான் தீர்மானிக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல தான் சுயறிவு இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் அதை முடிவு பண்ண முடியாது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரனோ பக்கத்துல இருக்கிறவனோ உங்களை பார்த்து, சரி நீங்க இன்னைக்கு இருந்து ஞான பார்வையில பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறிட போறோமா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு இருந்து நீங்க மாயையை வந்து இந்த கோணத்துல பாருங்க அப்படின்னு சொன்னா நம்ம கேட்க போறோமா? நம்ம முடிவு தான். அப்ப எல்லாமே நம்ம இடத்துலயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்து மாயையின் முழு இயல்பை வெளிப்படுத்துகின்றன. அதை எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவன் அப்பொழுதே அந்த சுய அறிவில் பிரகாசிக்க தொடங்குகிறான் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு அருமையா புரிய வைக்குதுங்க. அதுதான் பிருகதாரண்ய உபனிஷத்துல அழகா சொல்றாரு, ஆத்மாவா அரே திஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிய தவ்யா. ஆத்மா அறியப்பட வேண்டும், அதற்காக முதலில் சாஸ்திரத்தை கேள், பின்னர் சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார், இறுதியாக நிதித்தியாசனம் என்று அறிந்து கொண்டதில் நிலை பெறுவாயாக அப்படின்னு யார் சொல்ற, யாக்ஞவல்கியர் என்ற மகா முனிவர். அவர் வந்து பிருகதாரண்ய உபநிடத்திலே வருகின்ற ஒரு ரிஷி. அவர் எழுதின ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா தோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாச தவ்யா, நிதித்யாசனத்துக்கு வந்து விடுவாயாக. அப்ப என்ன புரிய வைக்கிறாரு, முதல்ல சாஸ்திரத்தை கேட்கணும். அவ்வளவு பெரிய ரிஷி சொல்லி கொடுக்குறாங்க, சாஸ்திரத்தை கேளுங்கிறாங்க, கண்டிப்பாக சாஸ்திரத்தை கேட்பாயாக. கேட்ட பின்பு அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இறுதியில் ஆராய்ந்து அந்த உண்மையை உணர்ந்த பிறகு அதிலேயே நிலை பெறுவாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க இதுதான் விஷயம். அந்த அடிப்படையில நம்ம இன்றைக்கு 130வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.